27வது சேவையின் பிரதிபலன் விலையேற பெற்றது. தேவனை சேவிப்பது வீணான காரியமல்ல. அவருடைய சேவைக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு விலையேற பெற்ற பிரதிபலன் காத்திருக்கிறது. அவருடைய ஊழியத்திற்காக செய்யப்பட்ட ஒவ்வொரு தியாகத்திற்கும் அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐசுவரியத்தின்படி பதில் கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் கிறிஸ்துவோடு சேர்ந்து வேலை செய்வதற்கான பிரதிபலன் என்ன தெரியுமா? இனிவரும் உலகில் அவரோடு சேர்ந்து வேலை செய்வதற்கு நமக்கு கிடைக்கப் போகிற மாபெரும் உரிமையும் மிகப்பெரிய சிலாக்கியமும்தான் அந்த பிரதிபலன். மதிப்பீட்டின் அடிப்படை. தேவனுக்கான சேவையின் மதிப்பானது எவ்வளவு நேரம் வேலையில் செலவிட்டோம் என்பதை வைத்து அல்ல, என்ன மனநிலையோடு செய்தோம் என்பதை வைத்துதான் அளக்கப்படுகிறது. தெய்வீக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பது அவர்களுக்கு வழங்கப்பட்ட தாளந்துகளை மேம்படுத்துவதை சார்ந்துதான் உள்ளது. எந்த அளவுக்கு எஜமானை ஊக்கத்தோடும் நேர்மையோடும் சேவித்தார்களோ அந்த அளவுக்குத்தான் பிரதிபலனை பெறுவார்கள். கர்த்தர் மாபெரும் பணியை நிறைவேற்ற வேண்டியுள்ளது. இம்மையில் அதிக விசுவாசத்தோடும் விருப்பத்தோடும் ஊழியன் செய்பவர்களுக்கு மறுமையில் அவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை வழங்க காத்திருக்கிறார். 11 மணி வேளையில் திராட்சத் தோட்டத்திற்கு வந்தவர்கள் வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்ததற்காக நன்றியுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இருதயத்தில் தங்களை ஏற்றுக்கொண்டவர் மேல் நன்றி நிரம்பி வழிந்தது. நாளின் இறுதியில் முழு நாள் சம்பளத்தை வீட்டெஜமான் கொடுத்தபோது பெரிதும் ஆச்சரியமடைந்தார்கள். அவ்வளவு சம்பளத்திற்கு தாங்கள் வேலை செய்யவில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். வீட்டெஜமானின் முகத்தில் தெரிந்த அன்புணர்வைக் கண்டபோது மகிழ்ச்சியில் நிறைந்தார்கள். எஜமானின் நற்குணத்தையும் தாராளமாக அவர் தந்த ஊதியத்தையும் அவர்கள் ஒரு நாளும் மறக்கவில்லை. இதுபோலவே தான் அபாத்திரன் என்று உணர்ந்து 11 மணிவேளையில் எஜமானின் திராட்சத் தோட்டத்திற்குச் சென்ற பாவியும் இருக்கிறான். சொற்பகாலமேதான் ஊழியம் செய்ததாகத் தெரிவதால் பிரதிபலனைப் பெற தகுதியற்றவன் என்று உணர்கிறான். ஆனால் தன்னையும் கூட தேவன் ஏற்றுக்கொண்டாரே என்று சந்தோஷத்தால் நிறைகிறான். கிறிஸ்துவின் உடன் ஊழியனாகச் செயல்படக் கிடைத்த சிலாக்கியத்திற்கு நன்றியுள்ளவனாக தாழ்மையும் நம்பிக்கையும் மிக்க மனநிலையோடு ஊழியஞ்செய்கிறான். இந்த மனநிலையை கனப்படுத்துவதில் தேவனும் மகிழ்ச்சியடைகிறார். நிச்சயமான பிரதிபலன்.
அவனவனுடைய திறமைக்குத் தக்கதாக அவனவனுக்கு தன் வேலையை நியமித்திருக்கிறவர் உண்மையோடு செய்யப்படுகிற கடமைக்கேற்ற பிரதிபலன் கிடைக்காமல் போக ஒருபோதும் விடமாட்டார். மெய்ப்பற்றோடும் விசுவாசத்தோடும் செய்யப்படுகிற ஒவ்வொரு செயலும் தேவனுடைய தயவாலும் ஒப்புதலின் விசேஷித்த அடையாளங்களாலும் முடிசூட்டப்படும். அள்ளித்தூவும் விதையைச் சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளைச் சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்கிற வாக்குறுதி ஒவ்வொர் ஊழியனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது சேவை குறுகிய காலமே இருக்கலாம், அல்லது நமது ஊழியம் சாதாரணமானதாக இருக்கலாம். எளிய விசுவாசத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றினால் பிரதிபலனை பெறுவதில் ஏமாற்றமடையவே மாட்டோம். முக்கியஸ்தர்களும் ஞானிகளும் பெற முடியாததை பலவீனர்களும் சாமானியர்களும் பெறலாம். சுயத்தை உயர்த்துபவர்களுக்கு பரலோகத்தின் பொற்கதவுகள் திறக்கிறதில்லை. ஆவியில் பெருமையுள்ளவர்களுக்கும் அவை திறக்கப்படுவதில்லை. ஆனால் ஒரு சிறு பிள்ளை மெதுவாகத் தொட்டாலே அந்த நித்திய கதவுகள் விரிவாகத் திறக்கும். எளிய விசுவாசத்தோடும் அன்போடும் தேவனுக்காக பிரயாசப்பட்டு கிருபையை பிரதிபலனாகப் பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த பணியை செய்கிறவர்களுடைய நெற்றிகளில் தியாகத்தின் கிரீடம் சூட்டப்படும். அவர்கள் தங்கள் பிரதிபலனை பெறுவார்கள்.
இவ்வுலக வாழ்வில் தேவனுக்காக நாம் செய்யும் பணி கிட்டத்தட்ட பயனற்றது போல பெரும்பாலும் தெரிகிறது. நன்மை செய்யும்படி ஊக்கத்தோடும் விடாமுயற்சியோடும் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனாலும் அவற்றின் விளைவுகளைக் காண நாம் அனுமதிக்கப்படாமல் இருக்கலாம். அந்த முயற்சியால் பயனேதும் இல்லாதது போல நமக்கு தெரியலாம். ஆனால் நம் ஊழியத்தை பரலோகம் காண்கிறது என்றும் அதற்கேற்ற பிரதிபலன் கிடைப்பதில் சந்தேகமே இல்லை என்றும் இரட்சகர் நிச்சயப்படுத்துகிறார். தேவனுடைய ஊழியர் ஒவ்வொருவருக்கும் இந்த எண்ணமே தூண்டுதலாகவும் ஊக்கமாகவும் இருக்க வேண்டும். நீதியோடும் இரக்கத்தோடும் தயாளத்தோடும் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் ஒவ்வொரு செயலும் பரலோகத்தில் இன்னிசையை உண்டாக்குகிறது. அவற்றை செய்பவர்களை இடையினையற்ற தமது சம்பத்துகளில் ஒருவராக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதா எண்ணுகிறார். என் சம்பத்தை நான் சேர்க்கும் அந்நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள். தேவையில் அல்லது உபத்திரவத்திலிருப்போருக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மையும் இயேசுவுக்கே செய்ததாகும். ஒடுக்கப்பட்டோர் மேலும் பாடனுபவிப்போர் மேலும் பரிவு காட்டுகிறவரும் தரித்திரருக்கு உதவுகிறவரும் இயேசுவோடு நெருங்கிய உறவுக்குள் நுழைகிறார்கள். திக்கற்றோர், விதவைகள், வியாதியஸ்தர்கள், நடக்க முடியாதவர்கள், பார்க்க முடியாதவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள் போன்றோருக்கு இரக்கத்தோடும் தயாளத்தோடும் அக்கறையோடும் செய்கிற ஒவ்வொரு செயலையும் தமக்கே செய்ததாக கிறிஸ்து கருதுகிறார். இந்த கிரியைகள் பரலோக பதிவுகளில் பதிவு செய்யப்படுகின்றன. அவற்றிற்கு பிரதிபலன் வழங்கப்படும், நீதியான பிரதிபலன்.
கர்த்தர் நல்லவர், இரக்கமுள்ளவர், கனிவானவர். தம் பிள்ளைகள் ஒவ்வொருவரை பற்றியும் அவருக்கு மிக நன்றாக தெரியும். நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோம் என்பதும் அவருக்கு தெரியும். ஒவ்வொருவருக்கும் எவ்வளவுக்கு பிரதிபலன் வழங்க வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். எனவே உங்கள் பிரதிபலன் பட்டியலையும் உங்கள் குற்றச்சாட்டு பட்டியலையும் கீழே வைத்துவிட்டு தேவன் தம் பணியை செய்வதற்கு அனுமதிப்பீர்களா? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை நீங்கள் செய்தால் மகிமையின் கிரீடம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு பிரதிபலன் கிடைக்கும் என்கிற கேள்வியே கேட்காமல் தேவனை நாம் சார்ந்திருப்பதையை அவர் விரும்புகிறார். ஆத்துமாவில் கிறிஸ்து வாசம் செய்தால் பிரதிபலன் குறித்த எண்ணம் மேலோங்கி நிற்காது. அதுவே நமது ஊழியத்தை இயக்குகிற நோக்கமாகவும் இருக்காது.
உப்பரிகைகளிலிருந்தும் குடிசைகளிலிருந்தும் நிலவரைகளிலிருந்தும் தூக்குமரங்களிலிருந்தும் மலைகளிலிருந்தும் வனாந்தரங்களிலிருந்தும் பூமியின் குகைகளிலிருந்தும் சமுத்திரங்களின் ஆழங்களிலிருந்தும் கிறிஸ்து தமது பிள்ளைகளை தம்மிடமாக கூட்டிச் சேர்ப்பார். பூமியில் இவர்கள் தனிமையாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை அனுபவித்தவர்கள். சாத்தானுடைய வஞ்சக கோரிக்கைகளுக்கு இணங்க மறுத்ததால் முற்றிலும் அவமதிக்கப்பட்டு கல்லறைக்குச் சென்றவர்கள் லட்சக்கணக்கானோர். தேவனுடைய பிள்ளைகளை கொடுங்குற்றவாளிகளாக மனித நீதிமன்றங்கள் தீர்ப்பு செய்தன. ஆனால் தேவனே நியாயாதிபதியாக இருக்கும் நாள் சமீபமாயிருக்கிறது. அப்பொழுது பூலோகத்தார் வழங்கிய தீர்ப்புகள் மாற்றப்படும். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்படும். அவர்களை பரிசுத்த ஜனமென்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களென்றும் சொல்லுவார்கள். தற்போதைய பிரதிபலன் மகிழ்ச்சி.
கிறிஸ்துவைப் போல ஊழியம் செய்ய தங்கள் வாழ்க்கையை கொடுப்பவர்கள் மெய்யான மகிழ்ச்சியின் அர்த்தத்தை அறிவார்கள். அவர்கள் விருப்பங்களும் ஜபங்களும் அவர்களையும் தாண்டி அப்பால் செல்லும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய முயலும் போது அவர்கள்தாமே வளருவார்கள். மிகப்பெரிய திட்டங்களும் அதிக பரபரப்பு நிறைந்த முயற்சிகளும் அவர்களுக்கு அத்துப்படியாகும். வெளிச்சத்திற்கும் ஆசீர்வாதங்களுக்கும் தெய்வீக வாய்க்கால்களாக அவர்கள் விளங்கினால் வளராதிருக்க முடியுமா? அப்படிப்பட்டவர்கள் பரலோகத்திலிருந்து ஞானத்தை பெறுகிறார்கள். கிறிஸ்துவின் திட்டங்களையெல்லாம் அவரோடு தங்களை ஒன்றிணைக்கிறார்கள். ஆவிக்குரிய மந்த நிலைக்கு அங்கு வாய்ப்பே இல்லை. இந்த பணியில் வெற்றிகரமாக ஈடுபடுகிற சபையானது சந்தோஷமிக்க சபையாகும். எந்த மனுஷன் அல்லது மனுஷியின் ஆத்துமா பாவத்தில் இருப்போர் மேல் அன்பாலும் மனதுருக்கத்தாலும் இழுக்கப்பட்டு மகா மேய்ப்பனுடைய மந்தைக்குள் அவர்களை கொண்டுவர பிரயாசப்படுகிறதோ அவர்கள் பாக்கியமான ஓர் ஊழியத்தில் ஈடுபடுகிறார்கள். ஓ, ஒரு பாவி அவ்வாறு மீட்கப்படும்போது 99 நீதிமான்களை பார்க்கிலும் அந்த ஒரு பாவிக்காக பரலோகில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. தேவ சித்தத்திற்கு அடிபணிந்தவருக்கு எந்த வேலையும் பழுமிக்கதாக தெரியாது. தேவன் அவருக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அதை ஆண்டவருக்கா செய்கிறோம் என்கிற எண்ணம் அதன்மேல் ஆர்வத்தை உண்டாக்கும்.
பரலோகம் தனக்கு நியமித்த பணியில் கிறிஸ்தவ ஊழியர் களைப்படையவே மாட்டார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆத்துமாக்கள் விடுதலை அடைவதைக் கடைவதைக் கண்டு ஆண்டவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கிறார். சுயமறுப்போடு செய்கிற ஒவ்வொன்றுக்கும் இந்த சந்தோஷம் பிரதிபலனாக கிடைக்கும். கடின உழைப்பாளியாக மாறுவதும் நன்மை செய்யும்படி சுயத்தை மறுத்து பொறுமையோடு தொடர்ந்து ஊழியம் செய்வதும் மகிமையான ஒரு பணியாகும்.
பரலோகம் அதில் பிரியப்படுகிறது. சாத்தான் எவர்களை சீரழித்து எவர்கள் மூலமாகச் செயல்பட்டானோ, நம்பிக்கையற்ற பாத்திரங்களான அவர்களை எடுத்து தம் கிருபையின் குடிமக்களாக மாற்றுவதில் கிறிஸ்து மகிழ்ச்சியடைகிறார். தம் பணியை நிறைவேற்றுவதிலும் அதை வெற்றி பெறச் செய்வதிலும் தம் பிள்ளைகளை தம் ஏதுகரங்களாக அவர் மாற்றுகிறார். இந்த வாழ்க்கையில்தானே அவர்கள் ஒப்பற்ற பிரதிபலனை கண்டுகொள்கிறார்கள். ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்காக ஏறெடுக்கப்ப ஒவ்வொரு முயற்சியும் நமக்குத்தானே ஆசீர்வாதமாக முடியும். செய்யப்பட்ட ஒவ்வொரு கடமையும், இயேசுவின் நாமத்தினால் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு தியாகமும் எண்ணி முடியாத பிரதிபலன்களை கொண்டு வருகிறது. கடமையை செய்யும்போது தேவன் பேசுகிறார், தம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இரட்சகருக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நாம் மற்றவர்களை புண்படுத்தினால் நம்மை நாமே புண்படுத்துகிறோம். நாம் மற்றவர்களை ஆசீர்வதித்தால் நம்மையும் நாம் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையான ஒவ்வொரு கிரியையும் நம் இருதயங்களில்தானே பிரதிபலிக்கிறது.
மற்றவர்கள் மேல் வீசப்பட்ட ஒவ்வொரு ஒளிக்கதிரும் நம் சொந்த இருதயங்களிலும் பிரதிபலிக்கும். துக்கத்தில் இருப்போரிடம் பேசப்பட்ட பரிவும் அன்புமான ஒவ்வொரு வார்த்தையும், ஒடுக்கப்பட்டோரை விடுவிப்பதற்கான ஒவ்வொரு செயலும், நம் சக மனிதர்களுடைய தேவைகளைச் சந்திப்பதற்குச் செலவிட்ட ஒவ்வொர் ஈவும் அவற்றைச் செய்த மனிதருக்கே ஆசீர்வாதமாக முடியும். இவ்வாறு ஊழியம் செய்கிறவர்கள் பரலோகத்தின் சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். இவர்கள் தேவனுடைய அங்கீகாரத்தை பெறுவார்கள். கிறிஸ்துவின் வருகையில் இறுதி மகா பிரதிபலன் கொடுக்கப்படுமென்றாலும், மெய்மனதோடே தேவனுக்குச் செய்கிற சேவை இவ்வாழ்க்கையில்தானே பிரதிபலனை பெறுகிறது. தடைகளையும் எதிர்ப்பையும் கசப்பையும் மனதை உடைக்கிற ஏமாற்றங்களையும் ஊழியர் சந்தித்தாக வேண்டும். தன் கடின உழைப்பின் பலனை அவர் காணாமலிருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தன் பிரயாசத்திற்கேற்ற ஆசீர்வாதமான பிரதிபலன் கிடைப்பதைக் கண்டுகொள்வார். மனித இனத்திற்கான சுயநலமற்ற சேவையில் தேவனிடம் தங்களை அர்ப்பணிக்கிற அனைவரும் மகிமையின் ஆண்டவரோடே ஒத்துழைக்கிறார்கள். இதை நினைத்தாலே சகல கடின பிரயாசங்களும் இனி மையாகின்றன. சித்தம் உறுதிப்படுகிறது. என்ன நேரிடுவதாக இருந்தாலும் ஆவியை திடப்படுத்துகிறது. ஆரோக்கியம்.
நன்மை செய்வதே வியாதிக்கான மிகச்சிறந்த நிவாரணம். இந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். தாம் அவர்களுக்கு பதிலளிப்பதாக தேவன் உறுதியளித்திருக்கிறார். வறட்சியான காலத்தில் அவர்களுடைய ஆத்துமா திருப்தியாகும். அவர்கள் மீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத மீரூற்றைப் போலவும் இருப்பார்கள். இவர்கள் தேவனோடும் கிறிஸ்துவோடும் பரிசுத்த தூதர்களோடும் ஐக்கியப்பட்டு பரலோகச் சூழலால் சூழப்பட்டிருக்கிறார்கள். அந்தச் சூழலானது சரீரத்திற்கு ஆரோக்கியத்தையும், அறிவுத்திறனுக்கு ஆற்றலையும், ஆத்துமாவுக்குச் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறது. மற்றவர்களுக்கு நன்மை செய்வதால் கிடைக்கிற சந்தோஷமானது உணர்வுகளுக்கு புதுத்தெம்பை கொடுக்கிறது. அது நரம்புகளூடே மின்சாரம் போல பாய்ந்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. சரீர மன நலனை தூண்டுகிறது. பெலம். வேலை செய்யாமலே இருந்துவிடும் பெலவான் ஒருவன் பெலிவீனன் ஆகிவிடுவான். மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்காமலிருந்து விடுகிற சபையோ நபரோ தங்களுக்குள்ளேயே முடங்குகிறார்கள். சீக்கிரத்திலேயே ஆவிக்குரிய பெலவீனத்திற்கு ஆளாவார்கள். வேலைதான் பெலவானை பெலவானாக வைத்திருக்கிறது. ஆவிக்குரிய பிரயாசமும் கடின உழைப்பும் பாரம் சுமத்தலும் தான் கிறிஸ்துவின் சபைக்கு பெலனை கொடுக்கும். சமாதானம்.
மற்றவர்களுக்காகச் செயல்படும்போது இனிய மனதிருப்தி கிடைக்கிறது. அந்த மனச்சமாதானம் போதுமான பிரதிபலனாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமென்கிற உயர்வானதும் உன்னதமானதுமான ஆசையால் தூண்டப்படும்போது வாழ்க்கையின் பல்வேறு கடமைகளை உண்மையோடு செய்வதில் மெய் சந்தோஷம் காணலாம். பூலோகப் பிரதிபலனைக் காட்டிலும் அதிமானதை இது கொண்டுவரும். ஏனென்றால் உண்மையோடும் சுயநலமில்லாமலும் செய்யப்படுகிற ஒவ்வொரு கடமையையும் தேவதூதர்கள் கவனிக்கிறார்கள். வாழ்க்கை பதிவேட்டில் பொறிக்கிறார்கள். எதிர்கால பிரதிபலன். நித்திய வாழ்க்கை. உதவி தேவைப்படும் இடங்களில் உதவி செய்வதற்கு ஊக்கமானதும் சிந்தனை மிக்கதுமான முயற்சிகளை எடுப்பதன் மூலம் மெய்யான கிறிஸ்தவர் தன் தேவன் மேலும் தன் சக மனிதர் மேலும் அன்பு காட்டுகிறார். வாழ்நாள் முழுவதையும் அவர் சேவையில் செலவிடலாம். ஆனால் கிறிஸ்து தம் சம்பத்துகளைச் சேர்க்க வரும்போது அவர் செலவிட்டதை மீண்டும் பெற்றுக்கொள்வார். வரவேற்கும் அருமையான வீடு.
நித்தியத்தின் வாசலில் நின்று கிறிஸ்துவோடு ஒத்துழைத்து அவர் நிமித்தமாக அதை ஒரு சிலாக்கியமாகவும் கனமாகவும் கருதியவர்களுக்கு கொடுக்கப்படும் அன்பான வரவேற்பை கேளுங்கள். உயர்த்தப்பட்ட இரட்சகரிடம் தங்களை வழி நடத்தியவர்களை மீட்கப்பட்டவர்கள் அங்கே வரவேற்பார்கள். தேவனுடைய ஜீவனை மனிதர்கள் அடைவதற்காக மரித்தவரை துதிக்கும் துதியில் இவர்களும் சேர்ந்து கொள்வார்கள். போராட்டம் முடியும். சகல சோதனைகளும் சச்சரவுகளும் முடிவுக்கு வரும். மீட்கப்பட்டவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் நிற்கும்போது வெற்றியின் பாடல்கள் பரலோகம் முழுவதையும் நிரப்பும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் துதிக்கு பாத்திரராயிருக்கிறார். அவர் நம்மை தேவனுக்காக மீட்டுக் கொண்டார் என்கிற சந்தோஷ கீதத்தை அனைவரும் பாடுவார்கள். அவர்களுடைய குணங்களில் கனிவும் சுயமறுப்பும் தயாளமும் இருந்ததென்று பதிவேடு காண்பித்தால் நல்லது. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தைகளையும் ஆனந்த பாக்கியமான நம்பிக்கையையும் ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள்.
பரலோகச் சூழல். இப்போது சபை போராடிக் கொண்டிருக்கிறது. அந்தகாரத்திலுள்ளதும் முற்றிலும் சிலை வழிபாட்டில் விடப்பட்டதுமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் போர் முடிந்து வெற்றியை நம் வசமாக்கியிருக்கும் நாள் ஒன்று வரப்போகிறது. தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல அதன் பிறகு பூலோகத்திலும் தேவனுடைய சித்தம் செய்யப்படும். இரட்சிக்கப்பட்ட ஜாதியார் பரலோகத்தின் சட்டத்தைத் தவிர வேறு எந்த சட்டத்தையும் அறியாதிருப்பார்கள். சந்தோஷமான ஐக்கியப்பட்ட ஒரு குடும்பத்தில் துதியின் வஸ்திரங்களையும் ஸ்தோத்திரத்தின் வஸ்திரங்களையும் தரித்தவர்களாக, அதாவது கிறிஸ்துவின் நீஸ்திரத்தை நீதியெனும் வஸ்திரத்தை தரித்தவர்களாக, சந்தோஷமும் ஐக்கியமும் நிறைந்தவர்களாக அனைவரும் காணப்படுவார்கள். இயற்கை முழுவதும் தன் மிகையான அழகோடு தேவனுக்கு துதியையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கும். சந்திரனின் வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்துச்சத்திற்கு ஒப்பாயிருக்கும். சூரியனுடைய வெளிச்சம் இப்போதிருப்பதைக் காட்டிலும் 7 மடங்கு அதிகமாக இருக்கும். வருடங்கள் மகிழ்ச்சி மிகுதியோடு கடந்து செல்லும். அங்கே விடிவெள்ளி நட்சத்திரங்கள் கூடிப்பாடும். தேவபுத்திரர்கள் சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிப்பார்கள். அப்போது தேவனும் கிறிஸ்துவும் சேர்ந்து இனி பாவமுமில்லை மரணமுமில்லை என்று அறிவிப்பார்கள். சந்தோஷம்.
கிறிஸ்துவின் சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பது அவருடைய ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிற பிரதிபலன். அந்த சந்தோஷத்தைத்தான் கிறிஸ்துதாமே ஆவலோடு வாஞ்சித்தார். பிதாவிடம் தாம் வேண்டிக் கொண்டபோது அந்த வாஞ்சையை வெளிப்படுத்தவும் செய்தார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்றார். இங்கு நம் வாழ்க்கை பூலோகத்திற்குரியதாக உள்ளது. பாவத்தால் கட்டுப்பட்டதாக உள்ளது. ஆனாலும் சேவையில்தான் மிகப்பெரிய சந்தோஷமும் உச்சக்கட்ட கல்வியும் உள்ளது. பாவ மனித இனத்தின் வரம்புகளால் பாதிக்கப்படாத மறுமை வாழ்விலும் கூட சேவையில்தான் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உச்சக்கட்ட கல்வியையும் காண முடியும். அங்கே இதுவரையிலும் நாம் கண்டதை விட கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதின் இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐசுவரியத்தை அதிகமாக கண்டுகொள்வோம். கிறிஸ்துவின் பாடுகளில் அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். மேலும் இனி வெளிப்படப் போகிற மகிமையிலும் அவர்கள் பங்கு கொள்வார்கள். அவருடைய ஊழியத்தில் அவரோடு கூட இருந்து இக்கட்டின் பாத்திரத்தில் அவரோடு கூட குடித்து அவருடைய சந்தோஷத்திலும் பங்கு கொள்கிறார்கள். விதை விதைப்பின் பலன். மனிதர்களை நன்மைக்கும் தேவனிடமும் வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஒவ்வொரு தூண்டுதலும் பரலோக புத்தகங்களில் குறிக்கப்படுகின்றன. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையால் என்னென்ன விளைந்தது என்பதை கர்த்தருடைய நாளில் காணும்படி செய்வார்.
மீட்கப்பட்டவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது தங்கள் நிமித்தம் பொறுமையோடும் உண்மையோடும் முயற்சிகளை எடுத்து அரணான கோட்டையை நோக்கி ஓடும்படி மன்றாடின ஊக்கத்தோடு தூண்டினவர்களுடைய பெயர்களைச் சொல்லுவார்கள். எனவே இந்த உலகத்தில் தேவனுடனே கூட உடன் வேலையாட்களாக இருந்தவர்கள் தங்களுடைய பிரதிபலனை பெறுவார்கள். 5-8 T
196-197 தங்களுக்காக பாரப்பட்டவர்களை மீட்கப்பட்டவர்கள் சந்தித்து வாழ்த்தும்போது அங்கே எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகும்! தங்களை திருப்திப்படுத்தும்படி வாழாமல் மிகச் சொற்ப ஆசீர்வாதங்களையே பெற்று மோசமான நிலையில் இருந்தவர்களுக்காக வாழ்ந்தவர்களின் இருதயங்கள் எவ்வளவுக்கு திருப்தியால் பூரிக்கும்! நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெடுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்கிற வாக்குறுதியின் நிறைவேறுதலை உணருவார்கள். நாம் உதவி செய்த வாலிபர்களையும், நம் வீடுகளுக்கு நாம் வரவேற்றவர்களையும், சோதனையிலிருந்து நாம் வழிநடத்தியவர்களையும் பரலோகத்தில் நாம் காண்போம். இரட்சிப்பின் மாபெரும் திட்டத்தில் கிறிஸ்துவோடும் பரலோகத் தூதர்களோடும் சக ஊழியர்களாக இருக்க வேண்டும். வேறு எந்த பணியையாவது இதோடு ஒப்பிட முடியுமா? இரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனுக்கே ஒட்டுமொத்த மகிமையையும் செலுத்தும். அது இரட்சிக்கப்பட்டோர் மேலும் அவருடைய இரட்சிப்புக்கு கருவியாக இருந்தோர் மேலும் பிரதிபலிக்கும். உயர்த்தப்பட்ட இரட்சகரை நோக்கி தங்களுடைய கவனத்தை திருப்பியவர்களை மீட்கப்பட்டவர்கள் சந்தித்து அடையாளம் காண்பார்கள். அந்த ஆத்துமாக்களோடு அவர்களுடைய உரையாடல்கள் எவ்வளவு பாக்கியமானதாக இருக்கும்! பூலோகத்தில் தேவனை அறியாமல் நம்பிக்கையில்லாமல் நான் ஒரு பாவியாக இருந்தேன். அப்போது நீங்கள் என்னிடம் வந்து ஈடு இணையற்ற இரட்சகருக்கு நேராக என் கவனத்தை திருப்பி அவரே என்னுடைய ஒரே நம்பிக்கை என்று சொன்னீர்கள். நான் அவரை நம்பினேன், என் பாவங்களிலிருந்து மனம் திரும்பினேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் அவருடைய பரிசுத்தவான்களோடு என்னை உட்கார வைத்தார் என்று ஒருவர் சொல்லுவார். வேறொருவர், அஞ்ஞான தேசங்களில் ஓர் அஞ்ஞானியாக நான் இருந்தேன். நீங்கள் உங்களுடைய நண்பர்களையும் வசதியான வீட்டையும் விட்டு என்னிடம் வந்து இயேசுவை நான் கண்டுகொள்ளவும் ஒரே மெய்யான தேவனாகி அவரை நம்பவும் உதவினீர்கள். நான் என் விக்கிரகங்களை உடைத்து போட்டு தேவனை தொழுது கொண்டேன். இப்போது நான் அவரை முகமுகமாக பார்க்கிறேன். நான் இரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நித்திய இரட்சிப்பை பெற்று நான் நேசிக்கிற அவரை என்றென்றும் பார்த்துக்கொண்டே இருப்பேன். முன்பு விசுவாசக் கண்ணால் கண்டேன், இப்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே காண்கிறேன். என்மேல் அன்பு கூர்ந்து தம் சொந்த இரத்தத்தால் என் பாவங்களிலிருந்து என்னை கழுவியவருடைய மீட்கும் கிருபைக்காக என் நன்றியை இப்போது ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுவார். பசியுள்ளோருக்கு போஜனம் கொடுத்து வஸ்திரமில்லாதோரை உடுத்துவித்தவர்களுக்கு வேறு சிலர் தங்கள் நன்றியை ஏறெடுப்பார்கள். அவநம்பிக்கையால் என் ஆத்துமாவை மனச்சோர்வு கட்டிய போது நம்பிக்கையும் ஆறுதலுமான வார்த்தைகளை பேசும்படிக்கு ஆண்டவர் உங்களை என்னிடத்திற்கு அனுப்பினார். என் சரீரத் தேவைகளைச் சந்திக்கும்படி எனக்கு உணவு கொடுத்தீர்கள். வேத வசனங்களை எனக்கு விவரித்து கூறி என் ஆவிக்குரிய தேவைகளை குறித்து விழிப்படையச் செய்தீர்கள். என்னை ஒரு சகோதரன் போல நடத்தினீர்கள். என்னை இரட்சிக்கும்படிக்கு எனக்கு நேராக நீட்டப்பட்டிருந்த கிறிஸ்துவின் கரத்தை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு என் துக்கங்களில் என்னோடு துக்கப்பட்டீர்கள். புண்பட்டு சிதைந்திருந்த ஆத்துமாவை தேற்றினீர்கள். நான் அறியாமையிலிருந்தபோது என்மேல் அக்கறை காட்டுகிற ஒரு பிதா பரலோகத்திலிருக்கிறாரென பொறுமையோடு எனக்கு போதித்தீர்கள். தேவனுடைய வார்த்தையின் ஈடு இணையற்ற வாக்குறுதிகளை எனக்கு வாசித்து காண்பித்தீர்கள். அவர் என்னை இரட்சிப்பாரென என் விசுவாசத்தை ஊக்கப்படுத்தினீர்கள். எனக்காக கிறிஸ்து செய்த தியாகத்தை நான் தியானித்த போது என் ஆத்துமா மிருதுவாகி உருகி நொறுங்கியது. ஜீவ அப்பத்தின் மேல் பசி கொண்டேன். சத்தியம் என் ஆத்துமாவுக்கு விலையேறப்பெற்றதாக இருந்தது. எப்போதும் அவருடைய பிரசன்னத்தில் வாழும்படியும் எனக்காக தம் ஜீவனையே கொடுத்தவரை போற்றும்படியும் இப்போது நித்திய இரட்சிப்பை பெற்றவனாக இருக்கிறேன் என்பார்கள். பிரதிபவனுக்காக பொறுமையோடு காத்திருங்கள். நம்முடைய இரட்சகர் வருவதற்காக காத்திருப்பது நெடுங்காலமாக தோன்றினால் வேதனையால் துவண்டு கடும் பிரயாசத்தால் களைத்து நம் வேலை எப்போது முடியுமோ, போராட்டத்திலிருந்து எப்போது மேலான விடுதலை கிடைக்குமோ என்று பொறுமையிழந்த நிலை காணப்பட்டால் ஒன்றை நினைவில் கொள்ளுவோம். அவ்வாறு நினைவில் கொள்ளுவது நம் ஒவ்வொரு முறுமுறுப்பையும் அடக்க வேண்டும். அதாவது, நாம் பெரும் புயல்களையும் சச்சரவுகளையும் சந்தித்து கிறிஸ்தவ குணத்தை பூரணப்படுத்த வேண்டும். நம் பிதாவாகிய தேவனோடும் நம் மூத்த சகோதரராகிய இயேசு கிறிஸ்துவோடும் நெருங்கி பழகவ வேண்டும்.
நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்கிற வார்த்தைகளை மகிழ்ச்சி மிக்க இருதயத்தோடு கேட்க வேண்டும். அதற்காகவே அவர் நம்மை இப்பூமியில் விட்டுச் சென்றிருக்கிறார்.
பொறுமை மிக்க கிறிஸ்தவ வீரராயிருங்கள். இன்னும் கொஞ்ச பொழுதுதான் வருவேன் என்றவர் வருவார். களைப்போடு விழித்திருந்து காத்து புலம்பிக் கொண்டிருந்த இராத்திரி வேளை முடியப் போகிறது. சீக்கிரம் பிரதிபலன் கொடுக்கப்படும். நித்திய வாழ்வின் நாள் விடியும். இப்போது தூங்குவதற்கு நேரமில்லை. தேவையற்ற மனத்தாங்கால்களில் திளைக்கவும் நேரமில்லை. தூங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறவன் நன்மை செய்வதற்கான மகத்தான வாய்ப்புகளை இழந்து போவான். மாபெரும் அறுவடையில் அரிக்கட்டுகளை சேர்க்கிற பாக்கியமிக்க சிலாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் நம் தொழுகைக்குரிய மீட்பரான இயேசுவின் கிரீடத்தில் கூடுதலாக சேர்க்கப்படும் ஒரு நட்சத்திரமாக இருப்பார்கள். யுத்தம் இன்னும் சிறிது காலம் தொடரட்டுமென்று தன் போர்க்கவசத்தை தூரே வைக்க ஆவலோடு இருப்பவன் மித்தியத்திற்காக புதிய வெற்றிகளை பெறுவானா? பரிசு கோப்பைகளை பெறுவானா?